நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஜூன் 14 தேதி உலக இரத்த தான தினம். இரத்த தானம் செய்வதனால் ஏற்படும் பயன்கள், யாரெல்லாம் இரத்த தானம் செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது போன்று இரத்த தானம் குறித்த பல கேள்விகளுக்கு பதில் தருகிறார் பிரிஸ்பன் நகரில் குடும்ப வைத்தியராக கடமையாற்றி வரும் டாக்டர் தீபா பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் டாக்டர் தீபா அவர்களே.
வணக்கம் செல்வி.
ஜூன் 14 தேதி, அதாவது நாளை, உலக இரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இரத்த தானம் செய்வது குறித்து நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். முதலில் இரத்த தானம் செய்வதன் அவசியத்தை கூறுங்கள்.
சிறந்த தானங்களில் ஒன்று இரத்த தானம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. தன்னுடைய பொருளாதார சூழ்நிலையை அனுசரிச்சோ வேற இந்த விஷயத்தை அனுசரிச்சு இருக்கிற தானம் கிடையாது. எளிதான முறையில ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையில யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ஒருத்தர் கொடுக்கற ஒரு டொனேஷன்னால கிட்டத்தட்ட 3 பேர்த்தோட உயிர் காப்பாற்றப்படுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. அதனால கட்டாயமா இது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அனீமியா இருக்கிறவங்களுக்கோ இல்ல ரத்தம் இழப்பு சர்ஜரினாலேயோ இல்ல ஆக்சிடென்ட்னாலேயோ இருக்கிற சூழ்நிலையில தான் பிளட் டொனேஷன் ரத்த தானம் முக்கியம்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா பார்த்தா கேன்சர் வந்தவங்களுக்கு தான் அதிகப்படியா அந்த ரத்த தானம் நம்ம கொடுக்கறது போய் சேருதுங்க, 34% கிட்டத்தட்ட. அது மட்டும் இல்லாம சிலர் பிறக்கிறப்பவே அவங்களுக்கு ரத்தத்துல எதிர்ப்பு சக்தி இல்லாம இம்யூன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரத்தம் உறையறக்கு தேவையான விஷயங்கள், குவாகுலேஷன் ஃபேக்டர்ஸ், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வந்து இந்த ரத்த தானத்தின் மூலியமா தான் அவங்க நல்லபடியா வாழ்க்கை நடத்த முடியும். அதே மாதிரி சிலருக்கு கிட்னியோ இல்ல இன்டெஸ்டைன் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சில டிசீஸ்னால அவங்கனால சில சத்துக்களை அப்சார்ப் பண்ண முடியாது பாடிக்குள்ள. அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த ரத்த தானத்துல இருந்து போற விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்குது. இது வந்து வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு தேவை. அதனால இந்த ரத்த தானத்தின் பயன்கள் பல மடங்கு உள்ளது.
யாரெல்லாம் ரத்த தானம் செய்யலாம், யாரெல்லாம் ரத்த தானம் செய்யக்கூடாது என்று சொல்லுங்களேன்.
யாரெல்லாம் செய்யலாம்னா, 18 மேற்பட்டவங்க யார் வேணாலும் செய்யலாம். நல்ல உடல்நிலை ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க செய்யலாம். யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, சில நோய் ஸ்பெஷலா இன்ஃபெக்ஷன்ஸ், சில டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க கட்டாயமா பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹெப்படைட்டிஸ் சி, அப்படி இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டே எடுத்திருந்தாலும் பண்ண முடியாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறத விட என்ன நம்ம அதை தவிர்க்க பாக்குறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கற தானத்துல வந்து வேற யாரும் இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறத அதோடைய நோக்கம். ஸோ இப்போ HIV, சிஃபிலிஸ் மாதிரிய விஷயங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்சிவா ஸ்கிரீனிங் மாதிரி எல்லாம் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கவங்க பண்ண முடியாது. அப்புறம் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படின்னு சில ரேர் டிசீசஸ் எல்லாம் இருக்கு, அவங்களும் தானம் செய்ய முடியாதுங்க. சில கேன்சர் வந்த மக்கள், ஸ்பெஷலி லுக்கீமியா, மைலோமா அப்படி இருக்கிறவங்க வந்து செய்ய முடியாதுங்க. ஆனால் நிறைய சூழ்நிலைகளில் ஒரு தற்காலிகமான டைம் லைனுக்கு செய்ய முடியாது, பட் அந்த பீரியட் முடிஞ்சோடனே அவங்க செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக், அவங்க உடல்நிலை நல்ல ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 காலத்துக்கு அப்புறம் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப கேன்சர்னு சொல்றப்போ நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு 5 அப்புறம் கம்ப்ளீட்டா குணமாகி கேன்சர் ஃப்ரீயா இருக்கிறவங்களும் பண்ணலாம். சில டைப் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க பண்ண முடியாதுங்க. அது அந்த லிஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கு, அது அவங்க அந்த ஸ்கிரீனிங்க்கு போறப்போ லேப்லயே அது சொல்லுவாங்க. அதே மாதிரி சில இன்ஃபெக்ஷன் தற்காலிகமான டைமுக்கு அந்த சரியாகிற வரைக்கும் அவங்க பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ் வந்து ஷிங்கிள்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒரு 4 கழிச்சு பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ப்ராப்ளமாக இருக்கிறது நம்ம கோவிட், அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 7 சிம்டம் ஃப்ரீயாக, அதாவது இன்னையோட என்னோட சிம்டம் முடிஞ்சதுன்னா இன்னையிலிருந்து 7 கழிச்சு பண்ணலாம்.
சரி, உடலில் டட்டூ போட்டு கொண்டவர்கள் அல்லது காது குத்தியதற்கு பிறகு அல்லது பாடி பியர்சிங் செய்ததற்கு பிறகு இரத்த தானம் செய்யலாமா?
கண்டிப்பா செய்யலாங்க, அது ஒரு மித் மாதிரிதான். என்னன்னா இப்ப காது குத்துறது நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒண்ணு, 1 கழிச்சு டெஃபினட்டா டொனேட் பண்ணலாம். ஸோ பாடி பியர்சிங்கோ டாட்டுவோ போட்டிருக்கிறவங்க வந்து உடனடியாக செய்ய முடியாது, ஒரு 4 மாதம் காலம் கழிச்சு ரத்த தானம் செய்யலாம். ஆனால் இப்போ ரத்த தானம்னு சொல்கிறப்போ அதில் ஒரு ஃபியூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த பிளாஸ்மா டொனேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இப்படி டாட்டுவோ பாடி பியர்சிங் உள்ளவங்களும் பிளாஸ்மா டொனேட் பண்ணுறதுல எந்த தடங்களும் இல்லை. அந்த ஹோல் ரெட் பிளட் செல் ஓ பிளேட்லெட்ஸ் கொடுக்கறது தான் 4 மாதம் கழிச்சு பண்ணணும்.
சரி, அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். அதாவது இரத்த தானம் செய்வது என்று சொல்லும் பொழுது நமது இரத்தத்தில் என்னென்ன கூறுகளை நாங்கள் தானமாக கொடுக்கலாம்?
கண்டிப்பா ரத்தம்னு பாக்குறப்போ ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரெட் செல்ஸ். அதுதான் நம்ம உடம்புல ஆக்சிஜன் எல்லாம் கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் சேர்த்துருது. அது வந்து ஒரு முக்கியமான பகுதி. பட் அது இல்லாம வேற அணுக்களும் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்ற விஷயம். நம்ம ரத்தம் உறையிறக்கு கிளாட் ஆகிறதுக்கு கட் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்ச நேரத்துல தானா நின்றுது பாருங்க. அதுக்கு தேவையான விஷயம் பிளேட்லெட்ஸ். மூணாவது விஷயம் பிளாஸ்மாங்கிறது. இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம ரத்தத்துல ஒரு பாதி பகுதி பிளாஸ்மான்னு சொல்லலாம். அந்த பிளாஸ்மால முக்கியமான விஷயங்கள் என்னன்னா எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இம்யூனோ குளோபுலின்ஸ் அப்படிங்கிற விஷயம் அதுல இருக்கு. அதே மாதிரி இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், ரத்தம் உறையிறக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து அதெல்லாமே பிளாஸ்மாலதான் இருக்குங்க. அப்படி பாக்குறப்போ நிறைய விஷயங்கள் உடல்நிலை காரணமாகவோ வேற பல விஷயங்கள் காரணமாகவோ அந்த ரெட் பிளட் செல்ஸ்ங்கிற இதை தானமா கொடுக்க முடியாதே ஒழிய பிளாஸ்மா டொனேட் பண்ணலாம். இப்போ பிளாஸ்மாவோட பயன்கள் அப்படின்னு நாம பார்த்தா இது இதை வச்சு என்ன பண்ணலாம்னா குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான யூசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒரு பிரீஃபா சொல்லணும்னா இன்ஃபெக்ஷன்ஸ், கோவிட் இதே வந்து கோவிட் வந்தவங்க கிட்ட இருந்து பிளாஸ்மா எடுத்தது. யாரெல்லாம் ஐசியூல கோவிட்ல சிவியரா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட். இதே கான்செப்ட் தான் ரொம்ப வருஷமா இருக்கு. சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ் வந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிளாஸ்மால இருந்து கொடுத்துதான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிலருக்கு பிறவியிலிருந்தே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாம இந்த குவாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் சொன்ன பாருங்க அதெல்லாம் இல்லாம பிறந்தவங்களுக்கு இந்த பிளாஸ்மா ஒரு மிகப்பெரிய உதவி. இன்னொரு முக்கியமான இடம் வந்து பிரெக்னென்ட் விமென்க்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ள விமென்க்கு வந்து கட்டாயமான தேவை அந்த இன்ஜெக்ஷன்ஸ் பிரெக்னன்சி அப்போ. நிறைய ஹார்ட் சர்ஜரிஸ், பெரிய சர்ஜரிஸ் அப்போல்லாம் பிளாஸ்மா கொடுக்கறனால அங்க இருக்கிற ப்ளீடிங் எல்லாம் கம்மியாகி நல்ல அவுட்கம், நல்ல முறையா ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. இப்படி நிறைய சொல்லிட்டே போலான்னு வைங்களே.
கோவிட் அல்லது ஃப்ளூ வந்து குணமடைந்தவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இரத்த தானம் செய்யலாம் என்று கூறினீர்கள். ஆனால் கோவிட் தடுப்பூசி அல்லது வேறு ஏதேனும் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் எப்போது இரத்த தானம் செய்யலாம்?
தடுப்பூசின்னு பார்த்தா 2 வகை இருக்குதுங்க. ஒன்னு வந்து அந்த ஆக்சுவலான இன்ஃபெக்ஷன் எது காஸ் பண்ணுதோ அந்த கிருமிகளே அதோட ஒரு சின்ன பார்ட்டா அந்த வேக்சின்ல போட்டு வரும். அது லைவ் வேக்சின்ஸ் சொல்லுவாங்க. அது இல்லாம அதுல இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் அந்த ஒரு புரோட்டீனை மட்டும் வச்சு பண்றது இன்னொரு வகை. அந்த நான் லைவ் வேக்சின் எடுத்தவங்க எப்ப வேணாலும் டொனேட் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதுல வர்ற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளூ வேக்சின் எல்லாம் சொல்லலாம். ஆனா சில லைவ் வேக்சின்ஸ் நம்ம மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா, சிக்கன் பாக்ஸ் வேக்சின், டிபி வேக்சின் எடுத்தவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 4 வாரம் காலம் கழிச்சு டொனேட் பண்ணலாம். பட் ஹவெவர் பிளாஸ்மா தே கேன் அவங்க எப்போ வேணாலும் டொனேட் பண்ணலாம். அந்த ஹோல் ரெட் பிளட் செல் தான் தாமதமாக பண்ண வேண்டிய கட்டாயம். இப்போ உங்களுக்கு ஐயோ நான் ஒரு வேக்சினேஷன் எடுத்தேன் எனக்கு அது என்னன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைனா நீங்கள் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு பிளாஸ்மா டொனேட் பண்ணலாம். ஆனால் ஒரு அட்லீஸ்ட் 1 வருஷ காலத்துக்கு நீங்கள் ஹோல் பிளட் டொனேட் பண்ண முடியாது. குறிப்பாக கோவிட் வேக்சின்க்கு இப்போ வந்து ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற இது எதனாலேனா இப்போ நம்மளுக்கு அந்த வேக்சினேஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு போதிய காலங்கள் இல்லை. ரீசர்ச் பண்ணி அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும், அந்த சேஃப்டி ப்ரொஃபைல் அப்படிங்கிறதெல்லாம் இனிதான் வரும். அதனால இப்போதைக்கு 3 நாள் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன்.
ஒருவரிடமிருந்து ஒரு சமயத்தில் எவ்வளவு ரத்தம் எடுக்கலாம், அதே போல் ஒருவர் அடிக்கடி ரத்த தானம் செய்யலாமா என்று சொல்லுங்கள்.
ரத்த தானத்திலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னு இப்போ நம்ம பேசினோம் இல்லைங்களா, ஹோல் ரெட் பிளட் செல்ஸ் அது ஒரு டைப், ஓ பிளாஸ்மா, ஓ பிளேட்லெட்ஸ்னு. ஸோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹோல் பிளட் டொனேஷன் பார்க்குறப்போ எவ்ரி 3 மந்த்ஸ், 12 வாரங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். ஆனா அவங்க உடல்நிலை நல்ல விதமா அந்த டைம்ல இருந்ததுன்னா அப்படி அவங்க பண்ணலாம். அதே பிளாஸ்மா வந்து ஒவ்வொரு 2 வாரமும் பண்ணலாம். பிளட் ஒரு தடவை எடுக்கிறாங்கன்னா ஒரு 470 mL கிட்டத்தட்ட ஒரு 500 mL கிட்ட எடுப்பாங்க. அது பார்க்க நம்பர் பெருசா இருந்தாலும் அது சொல்லி ஒரு 8% தான் நம்ம பாடியில இருக்கிற வால்யூமை பொறுத்து. அதுவும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஒரு 2 நாளுக்குள்ளேயே அதெல்லாமே ரீப்ளேஸ் ஆயிரும்.
எங்கே எப்படி ரத்த தானம் செய்வது என்று சொல்லுங்கள்.
ரெட் கிராஸ் சொசைட்டி எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம். அவங்க வந்து எல்லா இடத்துலயும் டோனர் சைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஆன்லைன்ல நீங்க ரெட் கிராஸ் ஆர்கனைசேஷன் பிளட் டொனேஷன் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்க பக்கத்து போஸ்ட்கோட்ல எங்க இருக்குன்னு அது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்க அங்க போய் இப்படி உங்க இன்ட்ரெஸ்ட தெரிவிச்சீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஷீட் மாதிரி கொடுத்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு உங்களை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதில் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் உங்களை செக் பண்ணி மேற்கொண்டு ரத்த தானம் செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாமே எளிமையாக ஒரு 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு இப்போ பிளாஸ்மா கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நேரம் சேர்ந்தாகுங்க. பட் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இப்போ உங்களுக்கு அங்கே போய் எனக்கு ஹோல் பிளட் கொடுக்குறதா இல்லை பிளாஸ்மா கொடுக்குறதா அப்படி தெரியலினாலும் அங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுதான் அங்கே போகணும்னு கிடையாது. கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு வழிமுறைகள் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே கொடுத்துட்டு இப்போ அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் தலை சுத்தல் ஒரு மயக்கம் வர்ற மாதிரி அப்படி எதாவது இருக்கான்னு கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏதாவது லைட்டாக ஸ்நாக் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னா தான் உங்களை வீட்டுக்கு போக அனுமதிப்பாங்க. அதனால் நம்ம பயப்படக்கூடிய அவசியம் இல்லை.
மிக நன்றி டாக்டர் தீபா அவர்களே. ரத்த தானம் செய்வது குறித்து மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.